எது நல்லது எப்படி இருந்தால் சௌக்கியமா இருப்போம் நமக்கு தெரியல. மனம் போன போக்கா போயிட்டு இருக்கோம், இதான் வழின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரம் சொன்ன வழியை கேட்கணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தௌ, இது பண்ணணும் இது பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொன்ன வழியில தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம கண்ணு அதுக்கு மேல தெரியாது. நாம் ஏதோ என்னதுன்னு நினைச்சுட்டு நல்லது நினைச்சுட்டு போயிட்டு இருக்கோம். சில சமயத்துல மனுஷாளுக்கே ஒரு சந்தேகம் வந்தது, நான் போற வழி நல்லதா கெட்டதா? என்னமோ சார் பெரியவர் ஒரு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணார், அதை மட்டும் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நாளா, இது நல்ல வழியா இது போருமா வேற ஏதாவது பண்ணணுமா தெரியலேன்னு வந்து கேட்கிறார். ஏன் அவளுக்கு வந்து லோகத்துல ஒரு ப்ரூஃப் இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணினதுனால இது நல்லது வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அதுல நம்பிக்கை வரும். ஏதோ பெரியவர் சொன்னார் ராமகோட்டி எழுதுன்னு எழுதிட்டே இருக்கேன், இது ஆயிரத்து ஒரு 70 லட்சம் ஆச்சு, இப்பதான் டவுட் வருது வேற ஏதாவது பண்ணணுமா, இது ரைட்டா, பாதியில விட்டுடலாமா, டைம் வேஸ்டா, என்ன பண்றது அவளை? ஏன் இந்த எண்ணம் வந்தது? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த எண்ணம் வரணுமோ இல்லையோ, வேற வழியா ஏன் தோன்றது அப்படின்னு சாஸ்திரம் வாசிக்காதனால். அதே மாதிரி பெரியோர் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தியானது, யார் சொன்னாரோ அவர் இடத்துல இருக்கிற பக்தியானது நாளடவுல தளர ஆரம்பிச்சது. அதனால நான் போற வழி ரைட்டா தப்பான்னு தெரியல, அது இருக்கப்படாது. அதனாலதான் பகவான் சொல்றார், சாஸ்திரத்தை வாசிங்கோ, பெரியோர்கள்ட்ட சாஸ்திரத்தை கேட்டுட்டு இருங்கோ, அப்ப இதுதான் நல்ல வழி இது கெட்ட வழின்னு நன்னா தெரியுமோ இல்லையோ. ஆகையால் நல்ல வழியிலேயே ஒரு மனுஷியன் இருக்கணும். இந்த சமுத்திரம் என்ன பண்றதா, இந்த நதியானது ஓடிண்டே இருக்க எத்தனை நாள் ஓடுறதுன்னு சமுத்திர ஜலத்தை நதி ஜலத்தை 10,000 பேர் எடுத்துன்னு போறான். அது ஒரு காவாயா கட்டி அவாவா வயலுக்கெல்லாம் போறது, அவாவாலாம் சில பேர் எல்லாம் உபயோகிக்கிறா. என்ன உபயோகித்தாலும் அந்த நதி கவலைப்படவே இல்லையா. என்னுடைய வாழ்க்கையில என் திசை ஒரே திசை தான், எங்க அந்த சமுத்திரத்தை போய் பார்க்கணும். சமுத்திரத்தை போய் சேர்ந்த பிறகு என்னாச்சு, தான் தனியா இல்லை, தன்னுடைய ஐடென்டிட்டி போயிடுது. இது வரைக்கும் கங்கா நதினு சொன்னேள், பரம பாவனமான நதினு சொன்னேள், கங்கையில எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருக்கேள், கங்கை கரையில வரிசையா எத்தனை கோவில் இருக்க, வரிசையா ஹரிச்சந்திர காட்டு, மணிகாரிய காட்டு, கேதார காட்டு, ஆசி காட்டு, வரிசையா இத்தனை காட்டுகள், அங்கெங்க கோவில்கள் எல்லாம் பாக்குறல. ஆனா இந்த கங்கையானது சமுத்திரத்துல போய் சேர்ந்த பிறகு கங்கைன்னு சொல்றோம், சமுத்ரே அஸ்தங்கச்சந்தி நாம ரூபே விஹாயா, நதிகள் எல்லாம் சமுத்திரத்தோட சேர்ந்து இந்த நதி எனக்குடையதான பேரும் உருவமும் போயிடுத்ததுக்குன்னு. எப்ப சமுத்திரத்துல சேர்ந்தோ இது பேர் அந்த நதி பேர் இல்ல, எல்லாம் சமுத்திரம் தான் சொல்றேன், அதுக்கு உருவம் இல்ல. கங்கா ஜலம் அப்படி பால் மாதிரி சுத்தமா இருக்கும். பக்கத்திலே யமுனான்னு ஒரு ஜலம் இருக்கு, அது என்ன அப்படி பச்சையா இருக்கு, கிரீன் கலர்ல இருக்க. சரஸ்வதினு உனக்கு கீழே ஓடுறதான், யாரும் பார்த்ததில்ல. அது கீழே அந்தர்வாகினு சொல்ற, இவைகள்லாம் சமுத்திரத்தில் போய் சேர்ந்த பிறகு என்னாச்சு, கங்கா ஜலம் அவ்வளவு திதிப்பா இருக்குமே, கொண்டு வந்து நீங்க வச்சோம்ல 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் கெட்டு போறது இல்லையே, இது மாதிரி இருக்கா? இல்ல. யமுனா ஜலம் ஒரு மாதிரி இருக்க, காவேரி ஜலம் ஒரு மாதிரி இருக்க. சாதாரணமா நம்ம ஆத்துல பூஜை பண்ணும் பொழுது கங்கே செய்யமுனே செய்வ, கோதாவரி சரஸ்வதி, நர்மதே சிந்து காவேரி, ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு அப்படின்னு எங்க பஞ்சபாத்திரத்துல இருக்கிற ஜலத்துல எல்லா ஜலமும் வரணுமா? என்ன ஆசை பார்த்தீங்களா, கொழாடியில இருந்து புடிச்சுன்னு வந்திருக்கேன், கணத்துல இருந்து கூட எடுக்கல விவகாரம் முழுக்க. அது டேங்க்ல இருக்கிற ஜலம், அந்த டேங்க் கிளீன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சோ. ஆனா நீங்க என்ன சொல்றேன், அத்தனை நல்ல ஜலமும் இங்க வரணும். கங்கா யமுனா கங்கே யமுனே செய்வ, கோதாவரி சரஸ்வதி, நர்மதே சிந்து காவேரி, ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு. தாமிரபரணியை விட்டேன், கிருஷ்ணா நதியை விட்டான், இங்கதான் தெலங்கானா சண்டை நடக்கிறது பாருங்க விவகாரம் என்ன, இவைகள்லாம் விட்டான். ஆனா என்னடா விவகாரம்னு, அத்தனை நதிகளும் இங்க வரணுங்கிற. ஆனா இந்த நதிகள்லாம் எப்பொழுது சமுத்திரத்துக்குள்ள போய் சேர்ந்ததோ அதனுடைய பேர் இல்ல உருவம் இல்ல. அதே போல நானும் அந்த பரம்பொருளா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனோட சேர்ந்த பிறகு, ததா வித்வான் நாமரூபா த்விமுக்தா பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம், பராத்பரனா இருக்கக்கூடியது அந்த புருஷன், அவரை போய் சேரணும். அவரை போய் சேருவதற்காகத்தான் இவைகள்லாம் பண்ணுது. இந்த பக்தி எங்க சார் கொண்டு போறது உங்களை? நாம ஏதோ பகவான் இடத்துல பக்தியா அங்க இருந்தோமையானால் இந்த பக்தி உங்களுக்கு தெரியாம பரமாத்மாவோட ஒன்னாக்கி விடுறது. அந்த மோட்சத்தையே கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது, மோட்சத்தை கொடுக்கறது. மோட்சத்து பக்தி ஞானத்தை கொடுத்து அதன் வழியாக மோட்சத்தை கொடுக்கும். ஆகையால் மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவகரியசி ஆச்சாரியால் சொல்லும் பொழுது, மோட்ச சாதன சாமக்ரியாம் உங்களுக்கு வீடு மோட்சம் கிடைக்கணுமே ஆனால் அதுக்கு வழி என்ன? பக்தியே தான் சிறந்ததான ஒரு வழி அப்படின்னு சொல்றார். அந்த பக்தின என்னதுன்னு கேட்டுட்டார். ஸ்வஸ்வரூப ஐக்கிய சந்தானம் பக்தி ரித்யபிதீயது. வேதாந்தத்தை வாசிச்சு அந்த வேதாந்தத்துல நான் யார், பரமாத்மா யார், எப்படின்னு தன்னுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை சர்வதா சர்வகாலமும் அந்த பரம்பொருளை நினைத்து கொண்டிருப்பதற்கு பக்தின்னு பேர். அது முடியலையா? ஸ்வாத்ம தத்துவானுசந்தானம் பக்தி ரித்ய பரே ஜகோ. தானே பரம்பொருள்னு உபாசனையாவது பண்ணுங்க. வேதாந்தத்தை வாசிச்சு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான மனப்பான்மை இல்லாத போனால் நானே பரம தத்துவம் அப்படின்னு அகமித்தியேவ விபாவே பவானியும் அப்படின்னு தியானம் பண்ணுங்க. இதுவும் ஒரு பக்தி தான் அப்படின்னு விவேக சூடாமணி கிரந்தத்துல சொல்லியிருக்கார். அது மாதிரி அந்த சாத்வினை ஜவிபும் லதாட்சிரு திருகம் சிந்து சரித்வல்லபம். அந்த சரித்வல்லபம் எல்லா ஆகாஷாத்பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. யாருக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணினாலும் வணங்கினாலும் எங்க போய் சேர்றது? உலகத்தை எல்லாம் படைச்சு நம்மளை ஒரு கணமும் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது அந்த பகவான் இடத்துல போய் சேர்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு தத்துவத்துக்கு இந்த அறிவுக்கு பக்தின்னு பேர். அதனால நாம அது பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், உத்தியோகத்துக்கு போறேன், காசு சம்பாதிக்கிறேன், யார் வேண்டாம்னா உங்க இஷ்டமா பண்ணுங்க. ஆனா உங்க மனசு மட்டும் பகவானிடத்துல செலுத்தும். கெட்ட வழிக்கு போக வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், யாரையும் ஏமாத்த வேண்டாம், யாருடைய மனசும் புண்படும் போது நடத்து கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்க எது பண்ணினாலும் எத்கரோஷு எத்ஜுகோசு எதாசி எதாசி எல்லாமே என்ன பண்ணணும்? பகவானுக்காக நினைச்சு தற்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படின்னு இருக்கிறது பக்தியா. அதான் விசேஷமா சொல்ற சாத்வேனை ஜவிபம் லதாட்சி திருகம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீஹ யதா ததா பசுபதே. எப்படி இவைகளை வந்து சேர்றதோ அதே போல ஹே பசுபதே ஹே பாதாரவிந்தத்வயம் அந்த பகவானுடைய ரெண்டு பாதாரவிந்தங்கள் அதன் இடத்துல உங்க மனசு போய் ஒட்டிக்கணும். இந்த ஊர்லயே இருக்கும், எத்தனை நாள் கற்பாங்கால போய் பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொரு கணம் போவண்டா ஒருத்தர் வந்து கேட்கிறார், நீரே கோவிலுக்கு போறீங்கள், என்ன பண்றது? அவருக்கு என்ன பதில் சொல்றது? ஏன் சார் நீங்க கோவிலுக்கு போறேங்கிறார். கோவிலுக்கு போனா என்ன தப்பா? இல்லையே, நீங்க தான் வேதாந்த வச்ச கோவிலுக்கு போகப்படாதாக்கும். அவரை கேட்டேன், உங்க அம்மாவை பார்க்க போறீங்களான்னு பாரு என்ன. அதே மாதிரிதான் எங்க அம்மா கற்பகாம்பாள். வேற என்ன சொல்றேன், வேறு என்ன காரணம் இருக்க? அம்மாவை போய் பார்க்குறோம், எதுக்காக பார்க்குறோம்? ஒரு காரணமும் இல்லை, நம்மளை காப்பாத்தினா அவ்வளோதான். அதே போல் அனுட்சணமும் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கார் பரமேஸ்வரன். அவருடைய திருவுடைகளை நினைக்க வேண்டாமா? அதுக்காக காரணம் வேணுமா? காசு கொடுத்தா தான் போய் பார்ப்பீளா? இந்த ஒரு கான்செப்ட் அவளுக்கு தெரியல, வெளியூரில் இருக்கிறவாளுக்கு தெரியல. இந்த பக்தின்னா என்னதுங்கிற அபிப்பிராயம் அவளுக்கு சின்சியரிட்டி கிராட்டிடியூடு இப்படி தான் வார்த்தைகள் தெரியும். இந்த பக்திங்கிறது ஒன்னும் சொல்ல முடியாது. ஏண்டா அவளால நாம இருக்கோம், அவளால இப்பொழுது பிரயோஜனம் இல்லாத போனாலும் காசு இதெல்லாம் கொடுக்காத போனாலும் அவளுக்கு நம்ம எப்பொழுதும் தாசாளா இருக்கணும் எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தேளா, இதுக்கு தான் பக்தின்னு பேரும். ஆகையால் பிராப்னோதி ஹயதா ததா பதுபதே பக்த பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்தி உபேத்திய திஷ்டதி. சேதோ விருத்தி உபேத்திய நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணமானது அவரிடத்துல சேர்ந்து திஷ்டதி. அங்கே பர்மனண்டா நின்று போயிடுதுன்னு அதான் பார்க்கணும். திஷ்டதின்ட்டார் அவர், ஷ்டா கதி நிவர்த்தங்கிற தாத்துவார். மனுஷன் நடந்துட்டு இருக்கான், நடந்துட்டே இருக்கவன் நடை நிறுத்தினா அதுக்கு என்ன பேரு? நிக்கிறான்னு பேர். சம்ஸ்கிருதம் எப்படி நிக்கிறதுன்னு? நின்னுண்டு நடக்கலையா, நடந்துட்டே இருக்கவன் நின்னா அவனுக்கு நிக்கிறான்னு பேரு. பாருங்க, நிக்கிறதுங்கிறத என்ன அர்த்தம்? இல்லாத போனா போயிட்டே இருக்கணும், சோ கதி நிவிருத்திக்கு தான் நிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க இங்கிலீஷ் வாசிக்கிறத ஸ்டாண்டிங் ஏதோ ஸ்டாண்டிங் அப்படி நிக்கிறார் ஒரு அசைவு இல்லாம அப்படி இல்ல. இது வரைக்கும் போயிட்டே இருந்தான், இங்க வந்து நின்று விட்டான். அந்த பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்கள் உங்களுக்கு தெரிவித்து இனிமேல எங்கேயும் போக வேண்டியது இல்லை, எதுவும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது இல்லை, எல்லாமே இங்க கிடைக்கிறது. அதான் திஷ்டதிங்கிறது திருபெத்தி சதா அங்க பார்க்கணும். சதா திஷ்டதி இனிமேல இனிமேல அசையாது. இது வரைக்கும் நின்று பார்த்தீங்களா, யாராவது நிக்கிறாளா உலகத்துல என்னமோ தலை தெரிச்சுட்டு ஓடுற சார், இங்க போகணும் அங்கே போகணும் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும். ரிட்டையர் ஆனவரும் கூட ஓடிட்டு இருக்காளே, ஜென்ம முழுக்க ஓடிட்டு இருக்காளே, ஒன்னும் லாபம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த பரமாத்மாவை நாடி நீர்னு வச்சுங்களேன், மனசுல ஏற்படக்கூடியதான சாந்தி அது வேற, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அலைஞ்சு அலைஞ்சு சுத்தின்னு இருக்கிறது இல்லாம அப்படியே ஒரு மணி நேரம் சிவானந்தலகரி கேட்டோம்னா சாந்தமா ஆனந்தமா எல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு ஒரு கொஞ்சம் எண்ணம் உண்டாகிறது பாருதா, அதான் ரொம்ப விசேஷம். சேதோ திருப்பேத்தி சதா சா பக்தி ரித்யுச்சதே. இதனால இந்த சதாங்கிற பதத்துல ஒரு தரம் பரமனை அடைந்தீரையானால் உன் மனசு இங்கு அங்கும் சுத்தாது. அந்த சுத்தாம இருக்கக்கூடியதான நிலையானது எப்பொழுதும் இருக்கும். மற்ற விவகாரங்கள்லாம் இங்கெங்கும் போனா திரும்பி திரும்பி இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும், அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த குரங்கானது எப்படி எல்லா மரங்கள்லையும் கிளைகள்லையும் தாவி கொண்டிருக்க அப்படி தாவி கொண்டிருக்கும் உங்க மனசு. ஆனா பரமாத்மாவை அடைந்த பிறகு இந்த வேதாந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட பிறகு இதை விட வசதியான தத்துவம் இல்லை. இதுதான் வழி, இந்த வழியில நாம் இருப்போம், பகவான பரமனை அடைவோம் அப்படின்னு ஒரு நிச்சயம் மனசுக்கு ஏற்படும். அதுதான் பக்தி. சோ பக்தாளுடைய சரித்திரம் என்ன, அவளுக்கு என்ன மழையில நனைஞ்சா வெயில காஞ்சா சிவனடியார்கள் எவ்வளவு தபஸ் பண்ணினா, ஏன் அவளுக்கு என்ன வீடு கிடையாதா ஏசி ரூம் கிடையாதா உட்கார மாட்டாளா தெரியல, அந்த பரமாத்மாவுடைய திருவடிகள் அவருடைய மனசுல தோணின பிறகு வேற எந்த துன்பமே அவளுக்கு துன்பமாவே தெரியலையே, எல்லாம் ஒரு ஆனந்தமாகத்தானே இருந்தது. அதுன்னா நமக்கு வேணும், நமக்கு எல்லா வசதிகளும் வேணுங்கிறோம், ஒரு வசதியும் குறைச்சு வச்சுக்கல. மைத்ரேயின்னு ஒரு அம்மா, அவருக்கு யாஜ்ஞவல்கேன்னு ஆத்தக்காரர் என்ன பண்ணினார், நான் உத்தியாசியன் வாரே அகமேஸ்மிதி நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன். இது என்னது சன்னியாசம் என்ன முன்னாலே சொல்லிவிட்டு பஞ்சாங்கம் பார்த்தா அப்புறம் வாங்கிப்பா, பஞ்சாங்கம் பார்த்தாரே இல்லை வாங்கிக்க மாட்டார். ஏன்னா அந்த மனசுல அந்த வைராக்கியம்னு ஒரு க்ஷணம் வரும், அடுத்த க்ஷணம் ஒரு விஷயத்தை பார்த்தோமே அப்படியே வந்துருன்னு. அப்படி இல்லாம எப்ப ஒரு வைராக்கியம் வந்து எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரபரஜே அப்படி இருக்கும் பொழுது இவர் நிதானமா ஆத்துக்காரிட்ட சொல்றார், அம்மா நீ ஒரு ஆத்துக்காரி, காத்தியாயினின்னு ஒரு ஆத்துக்காரி, நிறைய பிரபூதம் தினம் ரட்சிக்கும், கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுன்னு ஆயிரக்கணக்கான பசுமாடு மனைக்கு ஆயிரம் மனைக்கு ஆயிரம் தடவை வாங்கியிருக்கார். எவ்வளவு பசுமாடு இருக்கு பாருங்க, அப்பெல்லாம் வாங்கி நான் விற்க மாட்டான், இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு இருக்க பாருங்க, இன்னைக்கு வாங்கறத நாளைக்கு விற்கிறது, அது என்ன விவகாரம் தெரியல. தங்கத்தை வாங்குறான், வாங்குறப்பே திருப்பி போட்டா 912 KDM, அது நீங்க திருப்பி வித்தலையானால் நிறைய சேதாரம் போகாது, 5% 20% வித்த மொத்தமா போயிடுச்சே, இது விவகாரம் என்னடா. அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கா இவ விவகாரங்கள் முழுக்க. பழைய நாள்லாம் வாங்கினா வாங்கியதோட சரி, அதுல இருந்துட்டே இருக்கும். அப்படின்னா விவகாரம் அது இல்லாம இது வேணும் அது வேணும்னு இங்க வாங்காம ஒரே இடத்துல சாஸ்வதமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் வேண்டாமா? ஆகையால் இவ்வளவு பணம் நான் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடுறேன்னு சொன்னார். அப்ப ஒரு வார்த்தை கேட்டாலே பார்க்கணும் அந்த அம்மா, ஆமா நீங்க இவ்வளவு பணம் எனக்கு கொடுத்துட்டு போறேங்கிறல, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேங்கிற, எனக்கு மோட்சம் கிடைக்குமா இந்த பணத்தினால, மனசு நிம்மதி கிடைக்குமா இந்த பணத்தினால, ஏன்னா அப்பப்ப வேதாந்த கிளாஸுக்கு வந்திருக்க அந்தமா. மனுஷன் நாட வேண்டியது எது, மனசு நிம்மதி, சாந்தமா இருக்கணும், படுத்துண்டா தூக்கம் வரணும், அவ்வளவுதான். இவ்வளவு பணம் கொடுக்கறேங்கிறல நான் என்ன பண்ணுவேன் அந்தமா கேட்டா மோட்சம் வருமானு. அமிர்தத்வஸ்யது நாசாஸ்தி வித்தேனேதி ஒரே வார்த்தை சொன்னார், மோட்சத்துக்கு இந்த பணத்தினால ஆசை இல்லை, ஆசைப்படாது, ஒன்றும் வராது. மோட்சத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பணம் மட்டும் இல்லை, பணத்தினால அடையக்கூடியதான கர்மாக்கள் அந்த கர்மாக்கள்னாலையும் வராது. பணத்தை நிறைய வச்சுட்டு எல்லாம் யஜ்ய யாகங்கள் பண்றேன், அது பண்றேன், இது பண்ண, அதனால மோட்சம் வருமா? நிச்சயம் வராது. ஏன்னா உனக்கு மேலும் மேலும் ஆசை இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்வர்க்கலோகத்துக்கு போனா அந்த ஸ்வர்க்கலோகத்திலே ஹையர் அபார்ட்மெண்ட் வேணுமா? அதை விட வேற லோகங்கள் இருக்கா? திரும்பி வராத லோகங்கள் இருக்கா? இப்படி மேலும் மேலும் ஆசை போகுமே தவிர உனக்கு ஆசை போக நிக்காது. சாதாரணமா வெறும் மேல் வேஷ்டி மட்டும் இருந்தது பழைய நாள்ல. அதுக்கப்புறம் சொக்கா போட்டுட்டான். சொக்கா போட்டபோது டெரிலின் சொக்கான், டெரிகாட்டன் சொக்காங்கிறான். வேற ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு, மாறிண்டே இருக்கு. ஆனா இதை விட அது தோக்கவே வேண்டியது இல்லைன்னா அது எதுக்கு போட்டுக்கணும்னு? அப்படியே சோப்புல நினைச்சு அப்படியே போடுறது. அந்த ஜலத்தை சொட்டு சொட்டா சொட்டுட்டே இருக்கணும். வஸ்திரத்திலிருந்து ஜலம் சொட்டிச்சுன்னா அது வீட்டுக்கு தரித்திரம்னு பேர். வஸ்திரமா நல்லா புழிஞ்சுதான் போடணும். தெரிக்காட்டன் ஷர்ட்டு தெரிக்கலாம் ஷர்ட்லாம் புழிஞ்சுனா அவ்வளோதான், புழிஞ்ச மாதிரியே இருக்கும். அப்போ காஞ்சாலும் சரியா வர என்னமோ அதுல ஒரு வியாமோகம் ஜனங்களுக்கு. ஆனா எப்படினர், எதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் சியாத. நல்ல ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுக்கலாம், பெரிய டிவி வச்சுக்கலாம், கார் வச்சுக்கலாம், வசதி அவைகள்லாம் வாழ்க்கைய அனுபவிக்கலாமே ஒழிய நிம்மதியோ மோட்சமோ கிடையாதுன்னு. அப்ப அது எதனால கிடைக்கும் அந்தமா கேட்ட. அது எதனால கிடைக்கும் கேட்கும் பொழுது அதுக்கப்புறம் ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவியா அப்படின்னு சொல்லி ஒழுக்க சொன்னான்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்டதான் ஒரு சொரூபம் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் விசேஷமா இந்த சேதோ விருத்திரு பேத்திய திட்டதி சதா சா பக்தி ரித்யுச்சதே அங்கோலம் நிஜ பீஜதந்தி திரயஸ்கந்தோ பலம் சூச்சிகா சாத்வீனைஜ விபும்லதாட்சிஜிருஹம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதி யதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்திரு பேத்திய திட்டதி சதா சா பக்தி ரித்யுச்சதே அப்படின்னு பக்தியினுடைய ஒரு விசேஷமான ஸ்வரூபத்தை சொன்னார். இந்த ஒரு பக்தி சூத்திரம் நாரபக்தி சூத்திரங்கள் முழுக்க சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள், அதுல இருக்கக்கூடியதான எத்தனை திருஷ்டாந்தங்கள் எத்தனை விஷயம் சொன்னாரோ அத்தனை திருஷ்டாந்தத்தையும் ஒரு ஸ்லோகத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஆச்சாரியார். அதற்கு பிறகு இந்த பக்தி மாதா நமக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். பக்திங்கிறத அம்மா மாதிரி காப்பாத்துறாளாம். அம்மா என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு குழந்தை பார்த்ததுமே அம்மாவுக்கு ஒரு ஆனந்தம். அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, அது கருப்பா இருந்தாலும் சரி, அழகு இல்லாத போனாலும் சரி, குழந்தைய பார்த்தா அம்மாவுக்கு ஆனந்தம். இது இங்க இல்ல. அகஜான பத்மார்க்கம் கஜான மகர்நிஷம் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்த்தாராம். பார்வதியை பார்த்ததுமே என்னாச்சுன்னு, பார்வதி சீரியஸா அப்படி இருந்துருக்கா, இப்ப ஜனங்களை காப்பாத்தணும் அது இதுன்னு. பிள்ளையார் எதிர்க்க வந்தாராம். வந்ததுமே என்னன்னா, 32 பல்லும் தெரியுதா போல சிரிச்சாலாம். ஏண்டர் அந்த பிள்ளையார், பிள்ளையார் பார்த்தீங்கள பெரிய தொப்ப, யானை முகம், உடம்பு முழுக்க யானையினுடைய சரீரம் மாதிரி, யானையை தொட்டு பார்த்தீங்களா எவ்வளோ குறக்கறான்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி இருக்கு. துதிக்கு ஆட்டின் இப்படி இப்படி ஆட்டின் இருக்கார். அந்த குழந்தைய பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா. எங்கே தெரிகிறதுன்னு, அகஜ ஆனன பத்மார்க்கம். அகஜம்னு தான் மலைக்கு பிறந்தவள். மலைக்கு பிறந்தவளுடைய முகம் இருக்க, அவளுடைய முகத்தை முகத்தாமரையை மலர வைக்கக்கூடியதான சூரியனாக இருக்கார் கணபதிங்கிறார். அப்படி இந்த கணபதியை பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா, எதிர்க்க நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேனே என்னை பார்த்து சிரிக்கலையேங்கிறார் பரமேஸ்வரர். என்ன பண்றது, அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம். அவர் எப்படின்னார், இன்னதுன்னு தெரியல, மாதாமக மகாசைலம். உங்களுக்கு அம்மாவுக்கு அப்பா யாருன்னு கேட்டார் கணபதி கேட்டு, ஒரு மலைன்டர். மாதாமக மகாசைலம், சரி அப்பாவுக்கு அப்பா என்ன, மகஸ்தத் அபிதாமகம். அவருக்கு அப்பா இல்லைங்கிறார். அம்மாவுக்கு அப்பா யாருன்னா ஒரு மலைங்கிறார், அப்பாவுக்கு அப்பா யாருன்னா தெரியாதுங்கிறார், இல்லைங்கிறார் அவர். என்ன பண்றது, ஆனா விவகாரம் என்ன, காரணம் ஜெகதாம் வந்து மூலத்துக்கும் காரணமா இருக்க. உலகங்களா விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரஹா, உலகத்தை உண்டு பண்றதோ உலகத்தை காப்பாத்துறதோ உலகத்தை அழிக்கிறதோ அந்த பிரம்மஸ்வரூபமா கணபதி தான் இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த மகா கணபதி, காரணம் ஜெகதம் வந்தே கண்டாது பரிவாரணம், கழுத்துக்கு மேல யானையா இருக்காராம் அப்படி இந்த கணபதி. ஏன் சொல்ல வந்தேன்னா, உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அந்த அம்மாவனுடைய அன்பு இருக்கு பார்த்தல, அதை ஒண்ணுமே கணக்கிட முடியாது. எதற்காக இவ்வளவு அன்பை கொடுத்தா அம்பாள், அம்மா ஏன் கொடுத்தா யாருக்கு தெரியும், அம்மாவை கேட்கணும். அந்த அம்மாவை கேட்டா தெரியாதுங்கிற அந்த அம்மா, அது என்னமோ அந்த குழந்தைய கண்டா அவ்வளவு ஒரு அபிமானம், ஒரு அபிப்பிராயம். ஆத்துக்காரர் இருக்காரு, தன்னுடைய அம்மாவும் இருக்கா, அந்த அம்மாவுக்கும் ஒரு அம்மா இருக்கா, ஆனா அந்த அம்மாவை இந்த அம்மா கவனிக்கல, தன் குழந்தைய பார்த்தாலும் மட்டும் அவ்வளவு அபிமானம். என்ன பண்றது, எல்லோருக்கும் இத வேதாந்திகள் மோகம்னு சொல்றா, இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, எப்படி அந்த குழந்தைய பார்த்ததுமே அது மீசி இழுக்கிறதாம், ஆனந்தாஸ்ரபிராதனோதி புலகம் நைர்மல்ய சாதனம் நைர்மல்ய தச்சாதனம். அந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்தாலும், அது என்ன ட்ரெஸ் எல்லாம் நாசம் ஆக்கின்றாலும், மண்ணுல விளையாடினாலும், என்ன பண்றா தெரியுமா, நான் வெளியில போய் வந்து அந்த குழந்தைய உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டி குளிப்பாட்டி அதுக்கு உடம்பெல்லாம் பவுடர் பூசி அதுக்கு மறுபடியும் அழகு பண்ணி புது ட்ரெஸ்ஸை போட்டு அந்த குழந்தைய ஆசைய பாக்குறான். அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு பண்றா, நைர்மல்ய தச்சாதனம் வாசா சங்க முகே ஸ்திதைச்சா, அதுல அன்னத்தை ஊற்றா, அது சாப்பிடுற வயசு வந்தாச்சு. இருந்த போதிலும் 7-8 வயசு ஆனாலும் அந்த ஸ்கூலுக்கு அர்ஜென்டா போகணும், அது வச்சுன்னா கொஞ்சமா சாப்பிடும், 2 கொஞ்சம் சாப்பிட்டு ஓடி போயிடும், டைம் ஆயிடுதுன்னு. ஆனா தான் பிசைஞ்சு வச்சு அதோட என்ன அது தொட்டுக்கிறதுக்கும் வச்சு அந்த மாதிரி வாயில ஊட்டின்னு இருக்காளாம், வேகமா சாப்பிடு அப்படின்னு. நடுவில் புற ஏற போறதுன்னு ஒரு கிளாஸ்ல தீர்த்தம் வச்சுட்டு இருக்கா, இது வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஏன் அந்த குழந்தை சாப்பிடணும், எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தை வயிறு ரொம்ப இடம், அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அபிமானம் பாருங்க. வாசாசங்க முகே ஸ்திதை ஜடரா பூர்த்தி சரித்தாமிரதை, ஜடரா பூர்த்தி வயிறு ரொம்ப வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பா. இனிமேல் இன்னொரு ஒரு கபடம் உள்ள போச்சுன்னா வெளியில வருங்கிற அளவுக்கு ஊட்டுறாளாம், தானா ஓட்டினா கொஞ்ச நேரம் சுவை போயிடும், வேண்டான்னு விட்டுரும். ஆனா அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கக்கூடாது, வயிறப்பூ ஃபுல்லா இருக்கணுமா அந்த அம்மாவுக்கு. ருத்ராட்சைர் பஜிதேன தேவ பௌஷா ரக்ஷாம் பயத் பாவ பவத் பாவனா பரியங்கே, என்ன பண்றாளாம், இத்தனையும் பண்ணிவிட்டு அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும்ங்கிறதுக்காக நெத்திக்கு திருமண்ணிட்டு, நெத்தியில திரு விபூதிட்டு, எதற்காக பத்திரமா இருக்கணும், உடம்புல ருத்ராட்ச வேற கட்டி இருக்கா, கழுத்துலயோ கையிலயோ ருத்ராட்ச கட்டிருக்கா. ஏன், அந்த பையனுக்கு திருஷ்டி தோஷம் வரப்படாது, அந்த பையன் சௌக்கியமா இருக்கணும். அப்படியே அந்த குழந்தை மேல எவ்வளவு அபிமானம் பாருங்க, ருத்ராட்சோ பசிதேனா தேவ வபுஷோ ரக்ஷாம், சரீரத்துக்கு ஒரு ரட்சைய பண்ணி கொடுத்துருக்க. பவத் பாவனா பர்யங்கே வினிவேசிய, இத்தனையும் பண்ணிவிட்டு பவத் பாவனா பர்யங்கே வினிவேசிய, ஒரு குழந்தை வந்து எல்லாம் ஆடி விளையாடி சாப்பிட்டேன் எல்லாம் ஆச்சுன்னா ஒரு கட்டில மெத்தையில படுக்க வைக்கிற, இங்க என்ன மெத்தைனர், பவத் பாவனா பரியங்கே, உங்களுடைய பாவனை எனக்கூடியதான பக்தி பரியங்கத்துல கட்டில போட்டு பக்தி ஜனனி பக்தார் பகம் ரட்சதி இப்படின்னு, பக்தன் எனக்கூடியதான அர்பகரை ஒரு குழந்தைய காப்பாத்துறதான். எப்படி, ஆனந்தாஸ்ரபிராதனோ திபுலகம், தன்னுடைய இந்த குழந்தைய பார்த்ததுமே கண்ணுல இருந்து ஒரு ஆனந்தமான ஆனந்த பெருக்கு ஏற்பட்டது. அதனால மெய்ஜி இழுக்கிறதுக்கு முடி பண்றது, நைர்மல்ய தச்சாதனம், நிர்மலமான ஒரு எண்ணம், அம்மாவனுடைய ஒரு அன்பு இருக்க, அதுக்கு ஒரு ஈடும் கட்ட முடியாது, ஒரு காரணமும் சொல்ல முடியாது. நைர்மல்ய தச்சாதனம், ஒரு வஸ்திரம் எப்படி நிர்மலமாக இருக்கணும், அதே போல ஒரு அன்பு நாம வரச்சுட்டோம்னா நிஜமாக பகவான் அடைஞ்சிருப்போம். ஒவ்வொரு அம்மா தன் குழந்தை இடத்துல ஒரு அன்பை செலுத்தினாலே அந்த அன்பு நம்ம பரமாத்மா இடத்துல செலுத்திருக்குமையானால் க்ஷேமத்தை அடைஞ்சிருப்போம். நைர்மல்ய தச்சாதனம் வாசா சங்க முகே ஸ்திதைச்சடரா பூர்த்தி சரித்ராமிருதைஹி, அந்த பரமாத்மானுடைய சரித்திரங்கள், திவ்யமான சரித்திரங்கள், கதைகளை சொல்லி சொல்லி, ஒரு ராமாயணத்தையும் ஒரு பாகவத்தையும் எத்தனை தரம் சொல்லியிருப்பா அம்மா சின்ன வயசுல. சினிமா பாட்டா சொன்னா, சினிமா கதையா சொன்னா, இல்லையே, எவ்வளவு சரித்திராமிரதங்கள் அத்தனை சொல்லி சொல்லி வயிற ரொம்பும்படி பண்ணினாளே. அதே போலயே சரீரத்துக்கு ஒரு ரட்சைய கொடுத்த, ருத்ராட்சைர் பஜிதேர தேவ வபுஷா ரக்ஷாம் பாவ பண்ணி, பவத்பாவனா பரியங்கே வினிவேசியா, தங்களுடைய எண்ணம் எனக்கூடியதான கட்டில் படுக்க வச்சு பக்தி ஜனனி, பக்தியானது பக்தார் பகம் ரட்சதி அப்படின்னு பக்தின்னு நம்ம வரவழைச்சுக்கணும். அவ்வளவுதான், பக்தி வந்தாச்சுன்னா பக்தி நம்மளை காப்பாற்றும். தர்மோ ரட்சதி ரட்சிதான, காப்பாற்றப்பட்டதான தர்மம் இவனை காப்பாத்துறது. அதே போல பக்தியை நீங்க வரவழைச்சுங்கன்னா இனிமேல நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், பக்தி உங்களை காப்பாத்து. எது வரைக்கும் காப்பாத்துறது? முக்தி வர பரியந்தம் காப்பாத்தும். மற்றவைகள்லாம் ஏதோ கொஞ்ச நாள் காப்பாத்தும். உத்தியோகத்துல இருந்தா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சம்பளம் கொடுப்பான். ஆனா இங்க என்னடா, அது போல இல்ல, மோட்சம் வர பரியந்தம், மரணம் வந்தாலும் மறுபிரிவையும் கொடுத்து மறுபடியும் பக்தியை கொடுத்து உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான் திவ்யமான ஒரு சரித்திரம் பக்தி என்று ஒரு அம்மாவாக சொல்லி வச்சிருக்கார். அடுத்ததாக 63வது ஸ்லோகம், 63 நாயன்மார்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த 63 நாயன்மார்கள்ல ரொம்ப வசத்தியாக இருக்கக்கூடியதான கண்ணப்ப நாயனர், அதனாலதான் 63வது ஸ்லோகமா போட்டார். இந்த விவகாரம் அது மாதிரி, அந்த கண்ணப்ப நாயனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அவர் எப்படி பகவானை ஆராதனம் பண்ணின? அவர் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாரா, பகவத்கீதை வாசிச்சாரா, உபனிஷத்து வாசிச்சாரா, ஒண்ணுமே தெரியாது. வேடனா இருந்தவர், இருந்தாலும் பரமேஸ்வரத்துல ஒரு பக்தி. இதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், நான் வேதங்களை வாசிக்கலையே, சாஸ்திரங்கள் வாசிக்கலையே, ஆச்சாரமோட இல்லையே, எனக்கு ஒண்ணும் தெரியாதே, வாழ்க்கையில எத்தனையோ தப்பு பண்ணினேனே, ஏ பகவான் என்ன ஆட்கொள்வாரா, நீங்க யார் நினைக்கிறது, அப்படி இல்ல, வேண்டாம், பகவான் அடையிறதுக்கு இவைகள்லாம் வேண்டாம், இருந்தா நல்லது, இது இருந்தா தான் காப்பாத்துவேன்னு சொல்லல அவர். அவர்கிட்ட வேண்டியது பக்தி தான். தெலுங்குற பகவான ஸ்தோத்த துதிக்கிறதா, தமிழ்ல துதிக்கிறதா, இங்கிலீஷ்ல துதிக்கிறதா, வம்பு வேண்டாம். அவரா பாக்கிறதுக்கு பக்திங்கிற லாங்குவேஜ் தான் அவருக்கு. இது வேணும் அது வேணும்னு சொல்லல, பக்தியினால பகவானை போற்றினால் போரும். அப்படி அந்த பக்தியை இருந்துட்டு அனன்ய ஒரு பக்தியா இருந்ததான அந்த கண்ணப்ப நாயனாருடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை ஆச்சாரியார் இங்க சொல்றார். மார்க்காவத்தித பாதுகா பசுபதே ரங்கசிய குர்ச்சாயதே கண்டூஷம் புனிஷேஜனம் புரதி போஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனசரோ பக்தாவதம்சாயதே அப்படின்னு அழகான இந்த ஸ்லோகம். இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.